விபிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 50.
என தர்ம அன்புள்ளங்களே, யோபு நூலின் 42 பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள 1070 இறை வாக்கியங்கள் வழியே கடந்த ஓர் ஆண்டளவாக தேடல் பயணத்தை நாம் மேற்கொண்டு வந்துள்ளோம். இந்த பயணத்தை நிறைவு செய்யும் தருணத்தில் இந்த நூலின் சில முக்கியமான இறை வாக்கியங்களை அசைப்போட்டு அவை நமக்கு சொல்லித்தரும் பாடங்களை பயில முயல்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, துன்பம் நம்மை சூழும்போது கடவுள் இருக்கின்றாரா? அப்படியே இருந்தால் அவர் என்னதான் செய்து கொண்டிருக்கின்றார்? இப்போது எங்கே மறைந்துவிட்டார் என்ற கேள்விகள் பல மனதில் குவியும். துன்பத்தையும் இறைவனையும் இணைத்து நாம் மேற்கொள்ளும் சிந்தனைகளில் மிக அதிகமான நெருடல்களை உருவாக்கும் ஒரு கேள்வி, மாசற்றவர்கள் நல்லவர்கள் ஏன் துன்புற வேண்டும் என்ற கேள்வி. இந்த கேள்வி விவிலியத்தின் பல நூல்களில் எழுப்பப்பட்டுள்ளது. அவற்றில் யோபு நூல் இந்த கேள்வியை மிக ஆழமாக சிந்திக்க வழிவகுக்கின்றது. இதோ யோபு நூலின் அறிமுக வரிகள்.
ஊசு என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாக இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் பிறந்தனர். அவருடைய உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணியாளர்களும் மிகப்பலர் இருந்தனர்.
யோபை குறித்த அறிமுக வரிகளில் மாசற்றவர், நேர்மையாளர் மற்றும் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தவர் என்ற சொற்றொடர்களை காண்கின்றோம். அவரது பிள்ளைச் செல்வம், அவரது கால்நடை செல்வம் அனைத்தும் முழுமையான எண்களில் கூறப்பட்டுள்ளன. இறைவனிடமிருந்து நிறைவான ஆசீர் பெற்றவர் யோபு என்பதை சுட்டிக்காட்டவே முழுமையான எண்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன.
அன்பு இதயங்களே, மாசற்றவரும் நீதிமானுமாகிய யோபின் வாழ்வில் ஒன்றன் பின் ஒன்றாக துன்பங்கள் வந்து சேருகின்றன. இவை ஏன் நிகழ்ந்தன என்பதை யோபு நூலின் ஆசிரியர் கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையே நிகழும் ஓர் உரையாடல் வழியே விளக்க முயற்சி செய்கின்றார். யோபு நூல் முதல் பிரிவில் ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இடையே நிகழும் அந்த உரையாடல் நமது மனங்களில் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு முக்கிய பாடத்தை உணர்த்துகின்றது. அன்பு இதயங்களே, மனிதர்களாகிய நம்மிடையே உள்ள இருப்பது வைத்திருப்பது என்ற இரு நிலைகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை இந்த உரையாடல் வெளிச்சத்திற்கு கொணர்கின்றது. தன் ஊழியன் யோபு மாசற்றவராக நேர்மையாளராக தனக்கு அஞ்சி தீமையை விலக்கி நடப்பவராக இருக்கிறார் என்று இறைவன் பெருமிதம் கொள்கின்றார். யோபு அவ்விதம் இருப்பதற்கு அவர் வைத்திருக்கும் சொத்துக்களே காரணம் என்று சாத்தான் காரணம் சொல்கின்றான்.
ஆன்பு நெஞ்சங்களே, ஒருவர் நல்லவராக இருப்பது அவர் வைத்திருக்கும் செல்வங்களை பொறுத்தது என்றும், அச்செல்வங்கள் பறிக்கப்பட்டால் அவர் நல்லவராக இருக்க முடியாது என்றும் சாத்தான் வாதிடுகின்றான். அவனது வாதம் தவறானது என்பதை நிலைநாட்ட, யோபு வைத்திருக்கும் செல்வங்களை பறித்துக்கொள்ள இறைவன் சாத்தானுக்கு உத்தரவு வழங்குகின்றார். உத்தரவு பெற்ற சாத்தான் யோபின் கால்நடைகள், பயிர்கள், பணியாளர்கள் என்று ஒவ்வொன்றாக அழிக்கின்றான். இறுதியாக யோபின் புதல்வர்கள் புதல்வியரையும் சாத்தான் அழிக்கின்றான். ஒன்றன்பின் ஒன்றாக வந்து சேர்ந்த துயரச் செய்திகளைக் கேட்ட யோபு என்ன செய்தார், என்ன சொன்னார் என்பதை யோபு நூல் முதல் பிரிவின் இறுதி வரிகள் இவ்வாறு கூறியுள்ளன.
யோபு எழுந்தார், தம் ஆடைகளைக் கிழித்துக் கொண்டார், தம் தலையை மழித்துக் கொண்டார், பின்பு தரையில் விழுந்து வணங்கி, ஆண்டவர் அழித்தார், ஆண்டவர் எடுத்துக் கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை.
நாம் துயரங்களை அனுபவிக்கும் வேளையில் நம்மை இறைவனிடம் மீண்டும் மீண்டும் அழைத்து வர, ஆண்டவர் அழித்தார், ஆண்டவர் எடுத்துக் கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுக என்று யோபு சொல்லும் சொற்கள் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை சொல்லித் தருகின்றன.
எனது அருமை அன்புள்ளங்களே, தன் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்த யோபு அந்த துயரங்கள் நடுவிலும் பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை என்று முதல் பிரிவு நிறைவடைகின்றது. யோபிடம் காணப்பட்ட இந்த உறுதி இறைவனை பெருமையடையச் செய்கின்றது, சாத்தானையோ அடுத்த திட்டம் தீட்ட வைக்கின்றது. யோபின் உடலை வதைக்க சாத்தான் முயற்சிகள் மேற்கொள்கிறான். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை கொடிய துன்பம் தரும் நோயை யோபுக்கு தருகிறான் சாத்தான். துன்பத்தால் நொறுக்கப்பட்ட யோபிடம் அவரது மனைவி இறைவனை பழிக்க தூண்டுகின்றார். அவருக்கு யோபு கூறும் பதில் உன்னத எண்ணங்களை உள்ளத்தில் உருவாக்குகின்றன.
யோபு நூல் பிரிவு 2. அப்போது யோபின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கின்றீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள். ஆனால் அவர் அவளிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகின்றாய். நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை.
அன்பு இதயங்களே, யோபு நூல் நல்லவர் ஒருவருக்கு பொல்லாதவை நிகழ்ந்தபோது என்ற தன் நூலில் இந்த நிகழ்வை குறித்து சிந்திக்கும் யூத மத குரு ஹெரால் குஷ்னர் அவர்கள், யோபின் மனைவியும் சாத்தானும் தங்கள் எண்ண ஓட்டங்களில் ஒருமித்திருந்ததை பற்றி குறிப்பிடுகின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, மனிதர்கள் துன்பங்களை சந்திக்கும் போது கடவுளை பழித்து சாபமிடுவர் என்பது சாத்தானின் கணிப்பு. தன் கணிப்பு சரியானது என்பதை கடவுளுக்கு காட்டவே சாத்தான் யோபின் உடைமைகள் மீதும் உடல் மீதும் துன்பங்களை சுமத்துகின்றான். இத்தனை துன்பங்களுக்கு பிறகும் யோபு இறைவனை பழிக்காமல் இருப்பது சாத்தானை தோல்வியுறச் செய்கின்றது. தன் தோல்வியை எரிச்சலை யோபின் மனைவி வழியே சாத்தான் வெளிப்படுத்துகின்றான். இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கின்றீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்று யோபின் மனைவி கூறும் சொற்கள் உண்மையிலேயே சாத்தான் கூற விளைந்த சொற்கள் என்று ஹெரால்ட் குஷ்னர் அவர்கள் கூறுகின்றார்.
அன்பு இதயங்களே, சொத்து சுகம் சுற்றம் ஆகியவை நம்மை சூழ்ந்திருக்கும் போது, வாழ்க்கை சுமூகமாக செல்லும் போது, பொதுவாக நம்மை பற்றியோ அடுத்தவரை பற்றியோ இறைவனை பற்றியோ நாம் ஆழமாக சிந்திப்பது கிடையாது. ஆனால் நம் வாழ்வில் இழப்புக்கள் நேரும்போது நமக்குள் எழும் கேள்விகள் மிக ஆழமாக நம்மை ஊடுருவி சென்று நம்மை பற்றியும் நம்மை சார்ந்தோரை பற்றியும் கடவுளை பற்றியும் தேடல்களை மேற்கொள்ள நம்மை தூண்டுகின்றன. அனைத்தையும் இழக்கும்போது அல்லது அனைத்தையும் துறப்பதற்கு நாம் தயாராகும்போது நமது தேடல் பயணம் பயனுள்ளதாக அமையும் என்பதை கூறும் ஒரு சிறு கதை இது. ஆன்மீக எண்ணங்களை தன் உரைகள் வழியாகவும் நூல்களாகவும் வழங்கி வரும் டி ரங்கராஜன் அவர்கள் தாயம் என்ற நூலில் இந்த சிறுகதையை பகிர்ந்துள்ளார்.
குருவே, தயவு செய்து என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒருவர் கூறினார். நீ யார் என்பதை எனக்குச் சொல் என்று குரு கேட்டார். ராமச்சந்திர ராவ் என்று அவர் பதிலளித்தார். அது உன் பெயர், அதை உதறிவிட்டு நீ யார் என்பதை எனக்குச் சொல் என்று குரு மீண்டும் கேட்டார். நான் ஒரு தொழில் அதிபர் என்று அவர் கூறினார். அது உன் தொழில், அதை விட்டுவிட்டு நீ யார் என்பதை கூறு. நான் ஓர் ஆண், அது உன் பாலினம், அதை அகற்றிவிட்டு நீ யார் என்பதை கூறு. குருவே, இப்போது நான் யார் என்பது எனக்கு தெரியவில்லை. மிகவும் நல்லது, இதுதான் தேடுபவனுக்கான துவக்கப்பள்ளி. உன் முத்திரைகள் அனைத்தையும் களைந்துவிட்டு நீயாக மட்டும் வருகின்றாயல்லவா, அதுதான் தேடுபவனின் துவக்கப்பள்ளி. உன் பெயர் அச்சிடப்பட்ட அட்டை பூசாரிகளிடம் வேலை செய்யும், ஆனால் கடவுளிடம் அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது என்று குரு வலியுறுத்தினார்.
எனது அருமை அன்புள்ளங்களே, நிறுவனங்களில் பணிபுரிவோர், தொழில் அதிபர்கள், அரசு அதிகாரிகள் போன்றோர் ஒருவர் ஒருவரை சந்திக்கும்போது தாங்கள் யார் என்பதை அறிமுகப்படுத்த விசிட்டிங் கார்டு அல்லது பிசினஸ் கார்டு என்று சொல்லப்படும் அடையாள அட்டைகளை பரிமாறிக்கொள்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். தங்கள் பெயர், வாங்கிய பட்டங்கள், வகிக்கும் பதவிகள் என்ற பல அடையாளங்கள் அந்த அட்டைகளில் அச்சிடப்பட்டிருக்கும். அந்த அட்டைகள் எவ்வளவுக்கெவ்வளவு நிரப்பப்பட்டுள்ளதோ அவ்வளவுக்கவ்வளவு அவர்கள் முக்கியமானவர்கள் என்பது பொதுவான கணிப்பு.
அன்பு நெஞ்சங்களே, நமது பிறப்பின் வழியே நம்மை வந்தடையும் ஒரே ஓர் அடையாளம் நாம் மனித பிறவிகள் என்ற அடையாளம் மட்டுமே. ஆனால் வளர வளர நாம் சேகரித்துக் கொள்ளும் ஏனைய அடையாளங்கள் பல நேரங்களில் நமது அடிப்படை அடையாளமான மனித பிறவி என்ற இயல்பை மறைத்துவிட அல்லது மறந்துவிட வழிவகுக்கின்றன. நாமாகவே சேர்த்துக்கொண்ட அடையாளங்கள் நம்மை விட்டு விடைபெறும்போது நமது அடிப்படை அடையாளமான மனித பிறவி என்ற இயல்பு வெளிப்படுகின்றது.
உடைமைகள், உறவுகள், உடல் நலம் என்று அனைத்தையும் இழந்து நிற்கும் யோபு தன்னை பற்றியும் தன் இறைவனை பற்றியும் ஆழ்ந்ததொரு தேடலை மேற்கொள்கின்றார். இந்த தேடலில் அவருக்கு உதவி செய்வதற்காக வந்து சேர்ந்த யோபின் நண்பர்கள் மூவர் அவருக்கு உபத்திரமாக மாறுகின்றனர். அன்பு இதயங்களை, யோபுக்கும் அவரது நண்பர்களுக்கும் இடையே நிகழும் உரையாடல் யோபு நூலின் 40 பிரிவுகளில் அடங்கியுள்ளது. இந்த பிரிவுகளில் காணப்படும் ஒரு சில முத்தான இறைவாக்கியங்கள் நாம் யோபு நூலில் மேற்கொள்ளும் இறுதி தேடலின் கருவாக அமையும்.
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது பத்திக்கான் வானொலி.